வணக்கம் வடிவேலு ஜெயக்குமார் அவர்களே.
வணக்கம்.
ஹார்மனி டே அப்படின்னு வந்து ஆஸ்திரேலியா முழுசும் கொண்டாடுறோம். ஹார்மனி டேனா என்ன, ஏன் கொண்டாடுறோம், ஏன் கொண்டாடணும்?
இந்த நாள் ஆஸ்திரேலியாவின் பல கலாச்சார வேற்றுமொழி பேசும் மக்களை அங்கீகரித்து கொண்டாடும் நாளாக கருதப்படுகிறது. பங்குனி மாதம் 21 தேதி அதிகாரபூர்வமான ஒட்டிசைவு தினம், அதாவது ஹார்மனி டே. ஆஸ்திரேலியாவின் வாழும் 1/5 வீடுகளில் ஆங்கிலம் அல்லாது வேறு மொழிகள் பேசப்படுகிறது. பழங்குடி மக்கள் மொழிகளையும் சேர்த்து 400 மேலான மொழிகள் ஆஸ்திரேலியாவில் பேசப்பட்டு வருகிறது. மனித சேவை திணைக்கழகம், அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹியூமன் சர்வீசஸ், பல துரித சேவைகளை பல்கலாச்சார பல்மொழி பேசும் மக்களுக்கு வழங்கி வருகிறது. இதை எல்லாத்தையும் சேர்த்து கொண்டாடும் தினம்தான் ஹார்மனி டே என்று அனுஷ்டிக்கப்படுகிறது.
சரி, இப்போ வந்து உங்கள் துறையை பற்றி சில கேள்விகள். இப்போ ஹியூமன் சர்வீசஸ் டிபார்ட்மெண்ட், அதில் தான் மெடிக்கேர் இருக்குது, சென்ட்ரலிங் இருக்குது, இப்படின்னு முக்கியமான துறைகள் அல்லது முக்கியமான சேவைகள் எல்லாம் வழங்குகிற ஒரு துறை அது. அகதிகளாக வர்றாங்க இல்லையா புதுசாக, அவங்களுக்கு வந்து என்ன மாதிரியான சர்வீசஸ், என்ன மாதிரியான சேவைகள், சலுகைகள் அப்படியெல்லாம் இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன்.
இந்த நாட்டுக்கு அகதியாக வந்து அவர்கள் அங்கீகாரம் பெற்றுவிட்டால் அவர்கள் ஆஸ்திரேலியா குடிமகனாக கருதப்படுகிறார்கள். அவர்களுக்கு கொடுக்கப்படும் சலுகைகளும் ஆஸ்திரேலியா மக்களுக்கு கொடுக்கப்படும் சலுகைகளும் சரி சமமாகவே கொடுக்கப்படுகிறது. அகதிகள் என்பதற்காக அவர்களுக்கு கூடுதலான படிகள் கொடுக்கப்படுவதில்லை. அப்படி இருக்க சிலர் நினைக்கிறார்கள் அகதிகள் தங்களிலும் பார்க்க கூட சேவைகளை டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹியூமன் சர்வீஸிலிருந்து பெற்றுக்கொள்கிறார்கள் என்று. அப்படி அகதியாக வருபவர்களுக்கு அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுப்பது எங்களுடைய கடமையாக இருக்கிறது. அவர்களுக்கு கொடுக்கப்படும் படி 13 அவர்களுக்கு நாங்கள் நிபந்தனை இல்லாமல் தொடர்ந்து பணங்களை 2 ஒருவராக கொடுத்து கொண்டே இருப்போம்.
அது வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் பெனிஃபிட் மாதிரி இல்லையா, அதாவது வேலை தேடுற நேரத்தில் வழங்கப்படுற தொகை மாதிரி அந்த 13 கொடுக்குறீங்க.
அவரவர் வயதுக்கேற்ப, அவருடைய சூழ்நிலைக்கேற்ப, அது அன்எம்ப்ளாய்மெண்ட் வேலை தேடுவதற்காக இருக்கலாம், இல்லது யாராவது பராமரிப்பவர்களாக இருக்கலாம், வயது வந்தவர்கள் என்ற ஏஜ் பென்ஷனாக இருக்கலாம், அவருடைய சூழ்நிலைக்கேற்ப அதற்கு சரியான படியை நாங்கள் கொடுக்குறோம்.
அது ஒரு 13
முதல் 13
அப்புறமா என்ன நடக்கும்?
அதற்கு பிறகு ஆஸ்திரேலியர் மாறி அவர்கள் வேலை தேடும் பணியை பெற்றுக்கொண்டிருப்பார்களானால் மற்றவர்களைப் போல அவர்களும் வேலை பெற முயற்சி பண்ண வேண்டும்.
மற்றபடி அவங்களுக்குன்னு தனியாக வேற எந்த சலுகையோ அல்லது வந்து அப்படி எதுவும் இல்லையா?
வேறு எந்த விதமான விசேஷ சலுகைகளும் அவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை.
அவர்கள் மற்றவர்களைப் போலதான் வந்து நடத்தப்படுவார்கள்
முதல் 13 அவர்கள் புதிதாக வந்தவர்கள் என்றபடியால் அவர்களுக்கு ஒரு விதிவிலக்கு இருக்கிறது. அதன் பிறகு அவர்கள்,
அதாவது அதை வந்து ஒரு செட்டில்மெண்ட் பீரியட்னு எடுத்துக்கலாம் இல்லையா, ஒரு 13 வந்து அவங்க இந்த நாட்டில் வந்து குடியமர்றதுக்குள்ள காலங்களில் வந்து அந்த மாதிரியான ஒரு சலுகை அல்லது உதவி வந்து அரசு வழங்குது.
புதிய நாடு, புதிய இடம், புதிய மக்கள், அவர்கள் வீடு தேட வேண்டும், இருக்கிறதுக்கு இடம் தேட வேண்டும், அதுக்காகத்தான் அந்த 13 அவர்களுக்கு நாங்கள் விலக்கு செய்து கொடுத்துருக்கிறோம்.
சரி, இப்போ இது வந்து அகதிகளாக வர்றவங்களுக்கு. இப்போ இதே இது புகலிடம் கோருவோருக்குன்னு இருக்கும் இல்லையா, இப்போ புகலிடம் கோருவோர் வந்து இந்த நாட்டில் வந்து இருக்கிறதுக்கு வந்து சட்டப்பூர்வமாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன சலுகைகள் இருக்குது சென்ட்ரலிங்கிலேருந்து?
இந்த குடிவரவு கோரி வந்திருப்பவர்களுக்கு டிபார்ட்மெண்ட் ஆஃப் இமிக்ரேஷனால் அவர்கள் சார்பில் நாங்கள் பண உதவி செய்து வருகிறோம். அந்த பணத்தை நாங்கள் எங்களோட சோசியல் செக்யூரிட்டி லோ என்றதன் பெயர் கொடுப்பதில்லை. இமிக்ரேஷன் டிபார்ட்மெண்ட் தரும் பணத்தை, அவர்கள் சொல்லும் அமௌண்ட்டை நாங்கள் அவர்களுக்கு கொடுப்பதுதான் SRSS பேமெண்ட் என்று சொல்வார்கள், அது ஸ்டேட்டஸ் ரெசல்யூஷன் சப்போர்ட் சர்வீசஸ் பேமெண்ட். அவர்களுக்கு லிவிங் அலாவன்ஸ் என்று, அதாவது வாழ்க்கைக்கு தேவையான பணம், இரண்டாவது வாடகைக்கு என்று ஒரு உதவி, மூன்றாவது சிறு பிள்ளைகள் இருந்தால் பிள்ளைகளுக்கான பணம், அது மூன்றும் தான் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அவர்களுக்கு வேறு எந்த சலுகைகளும் இல்லை, அதாவது சுகாதாரத்துக்கான ஹெல்த் கேர் கார்டு அல்லது டிரான்ஸ்போர்ட்டுக்கான கன்செஷன் கார்டு, அதுகள் ஒன்றும் கொடுக்கப்பட மாட்டாது.
சரி, இப்போ இதை கேட்கும்போது அகதிகள் பற்றி அந்த கேள்வி வருது. இப்போ அகதிகளாக வர்றவங்களுக்கு இப்போ வீட்டு வாடகை, இப்போ ஹெல்த் கார்டு இதெல்லாம் கிடைக்குமா?
அவர்கள் ஆஸ்திரேலியரை போல எல்லா சலுகைகளும் அவருக்கு கொடுக்கப்படும் அகதிகளாக அங்கீகரிக்கப்பட்டால்.
அது வந்து புகலிடம் கோரிக்கையாளர்களுக்கு அந்த சலுகை இல்லை?
புகலிடம் கோருவோருக்கு அந்த சலுகை ஒன்றுமே இல்லை.
அது வந்து நீங்கள் சென்ட்ரலிங்கிலேருந்து நேரடியாக கொடுக்கறத விட பார்டர் ப்ரொடெக்ஷன் அண்ட் இமிக்ரேஷன் அந்த அவங்க தர்ற காசை வந்து விநியோகம் பண்ணுறதுல தான் சென்ட்ரலிங்கின்
வேலை. அதை அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறது தான், அதாவது விநியோகம் பண்ணுறது தான். அது எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்பதை நிர்மாணிப்பதும் இமிக்ரேஷன் டிபார்ட்மெண்ட் தான்.
அது எவ்வளவு காலங்கள் அவங்களுக்கு கொடுக்கப்படுங்கிறத நிர்ணயிக்கிறது யார்?
அவர்களுடைய குடியுரிமை நிலைமைகள் மாறி அவர்கள் அகதிகளாக அங்கீகரிக்கப்பட்டால் அதன் பிறகு டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹியூமன் சர்வீஸ் மற்றவர்களைப் போல அகதியான சேவைகளை கொடுக்கும். அது மட்டும் இமிக்ரேஷன் டிபார்ட்மெண்ட் சொல்லு மட்டும் நாங்கள் கொடுத்துக்கொண்டே இருப்போம்.
இப்போ அகதிகளாக இருக்கட்டும், புகலிட கோரிக்கையாளர்களாக இருக்கட்டும், இப்போ மெடிக்கேர்னு இருக்கு இல்லையா, இந்த மெடிக்கேர் கார்டு வந்து அதுக்கு அவர்கள் உரித்தானவர்களா?
அதுவும் அகதி கோருவோருக்கு இமிக்ரேஷன் டிபார்ட்மெண்ட் தான் அந்த முடிவையும் செய்கிறது. ஆனால் அவர்களை அநேகமாக எல்லோருக்கும் மெடிக்கேர் கார்டு வழங்கப்பட்டிருக்கிறது. அவருடைய விசாவில் ஏதாவது பிரச்சனைகள் வந்து, அதாவது விசா கொடுக்கப்பட மாட்டாது என்ற சூழ்நிலை வரும்போது இமிக்ரேஷன் டிபார்ட்மெண்ட் எங்களுக்கு அறிவிக்கும் மெடிக்கேர் கார்டையும் கேன்சல் பண்ண சொல்லி.
அகதிகளாக வர்றவங்களுக்கு மெடிக்கேரை பொறுத்தளவில் என்னது, அது அவங்க ஏதாவது நாட்கள் காத்திருக்கணுமா அல்லது உடனடியாக கிடைக்குமா?
அவர்கள் அகதி அங்கீகாரம் பெற்றவுடன் அவர்கள் ஆஸ்திரேலிய குடிமகனாக மாறுகிறார்கள். அவர்களுக்கு ஆஸ்திரேலியருக்கு கிடைக்கும் சகல சேவைகளும் கிடைக்கிறது.
அகதிகளாக வந்திருக்கிறவங்களுக்கு வீடெல்லாம் இலவசமாக உடனடியாக கிடைக்குது, மற்றவங்களுக்கு ஆஸ்திரேலியாவில் ரொம்ப நாள் இருக்கிறவங்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு எல்லாம் வீடெல்லாம் கிடைக்கிறது இல்லை, அதுக்கு சென்ட்ரல் இங்கே உதவியும் செய்கிறது இல்லை, இது உண்மையா?
அது ஒரு தவறான தகவல். அதற்காகத்தான் முன்னைய குறிப்பிட்டபடி அவர்களுக்கென்று விசேட சலுகைகள் ஒன்றுமே இல்லை. அந்த 13 வார எக்ஸம்ஷன் என்று சொல்வார்கள், அதை தவிர வேறு எந்த விதமான சலுகைகளும் இல்லை அவர்களுக்கு.
இப்போ வீடை பொறுத்தளவில் வீட்டு வாடகைக்கு உதவி செய்கிறதுக்கு சென்ட்ரலிங்கில் ஒரு தனி சலுகை இருக்கு இல்லையா, தனி நிதி உதவி கொடுப்பனவு இருக்கு இல்லையா? இப்போ இது வந்து அகதிகளுக்கும் பொருந்தும், மற்றவங்களுக்கும் பொருந்துமா?
இந்த நாட்டில் வாடகை கட்டி கொண்டிருப்பவர்கள் எல்லாருக்கும், எல்லோருக்கும் எவ்வளவு வாடகை கட்டுகிறார்கள் என்பதை பொறுத்தும், அவர்கள் வேறு யாரோடு சேர்ந்து இருக்கிறார்களா இல்லை தனியாக இருக்கிறார்களா என்பதை பொறுத்தும் அவருடைய வாடகை உதவி தீர்மானிக்கப்படுகிறது.
அதோட அவங்க இன்கம் இல்லையா, அவங்க வருமானம் உள்ளவங்கிறதும் முக்கியம் இல்லையா?
அதாவது சென்ட்ரலிங் கொடுக்கும் எல்லா பண உதவிகளும் அவருடைய வருமானம், அவருடைய சொத்து எல்லாவற்றையும் சேர்த்து தான் கணக்கு பார்த்து கொடுக்கப்படுகிறது.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதெல்லாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் ஹியூமன் சர்வீசஸ் டிபார்ட்மெண்ட், சென்ட்ரலிங் மற்றும் மெடிக்கேர் சேவைகளை உள்ளடக்கிய ஹியூமன் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டின் வடிவேலு ஜெயக்குமார் அவர்கள்.
இப்போ புதிதாக வருகின்ற குடியேற்றவாசிகள் இம்மிகிரண்ட்ஸ், இப்போ அந்த ஸ்கில்ஸ் கேட்டகரியில் நிறைய பேர் வர்றாங்க, ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான மக்கள் அந்த கேட்டகரியில் கூட வர்றாங்க, அவங்களுக்கு வந்து சென்ட்ரலிங் தருகின்ற சலுகை அல்லது உதவி கொடுப்பனவு என்ன?
புதிதாக குடியேறி வருபவர்கள், அதாவது ஸ்கில் மைக்ரன்ஸ் என்று சொல்வார்கள், அதாவது அவர்கள் தங்கள் நாட்டிலேயே குவாலிஃபிகேஷன் எடுத்து அப்ளிகேஷன் போட்டு வந்தவர்கள், அவர்கள் இங்கு வரும்போது அவர்களுக்கு உள்ள ஒரே சலுகை அவருடைய பிள்ளைகளுக்கான அந்த ஃபேமிலி டேக்ஸ் பெனிஃபிட் மட்டுமே. அதை விட அவர்களுக்கன்று ஏதாவது உதவி தேவைப்படின் அவர்கள் 2 வருட காலம் ஆஸ்திரேலியாவில் செலவழிக்க வேண்டும். அதன் பின்னர் தான் அவர்களுக்கு எந்த விதமான பண உதவியும் ஹியூமன் சர்வீஸினால் செய்யப்படும்.
2 வருடங்கள் வந்து வேலை செஞ்சாலும் வேலை செய்யாட்டியும், இப்போ ஒருத்தர் வேலை கிடைக்கலன்னு வைங்களேன், வந்து அவருக்கு வந்து சென்ட்ரலிங் வந்து என்ன வேலை இல்லாதவங்களுக்கு வழங்கப்படுற சலுகையோ கொடுப்பனவோ கொடுக்காது அப்படியா சொல்கிறீங்க?
அவர்களுக்கு அதில் கொடுக்கப்பட மாட்டாது. ஏனென்றால் அவர்கள் இமிக்ரேட் பண்ணி இங்கே வரும்போது அவர்களுக்கு விளக்கமாக நாங்கள் இமிக்ரேஷன் டிபார்ட்மெண்ட் தெரிவிச்சிருக்கோம், அதாவது 2 வருடத்துக்கு உங்களுக்கு எந்த விதமான சலுகைகளும் சென்ட்ரலிங்கினால், அதாவது பண உதவிகள் மட்டும் சென்ட்ரலிங்கினால் செய்யப்பட மாட்டாது. ஆனால் அவர்கள் வேலை தேடுபவர்களானில் நாங்கள் அவர்களை வேலை தேடும் வேலை கொடுக்கும் நிறுவனங்களுக்கு அவர்களை ரிஃபர் பண்ணலாம், அவர்கள் அந்த சேவைகளை பெற்றுக்கொள்ளலாம்.
அதோட சேர்ந்து நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி இந்த ஃபேமிலி டேக்ஸ் பெனிஃபிட்டை எடுத்துக்கலாம்,
பிள்ளைகள் இருப்பார்கள். அதனால் என்னென்றால் ஃபேமிலி டேக்ஸ் பெனிஃபிட்ன்றது உண்மையாக ஒரு டேக்ஸ் பெனிஃபிட், இஸ் அ டேக்ஸ் பெனிஃபிட், வருமானத்தை பொறுத்து அவர்கள் ஃபேமிலி டேக்ஸ் பெனிஃபிட்டை பெற்றுக்கொள்ளலாம்.
இப்போ புதுசாக வந்திருக்கிற ஒருத்தருக்கு வந்து வேலை கிடைக்காட்டியும் அவர் ஃபேமிலி டேக்ஸ் பெனிஃபிட்டுக்கு உரித்தானவரா?
அவர் பிள்ளை இருப்பார், ஒரு சிறு பிள்ளைகள் இருக்குமாயின் அவர்கள் ஃபேமிலி டேக்ஸ் பெனிஃபிட் அப்ளை பண்ணி எடுத்துக்கொள்ளலாம்.
முதியவர்கள், வயதானவர்கள் அல்லது வந்து ஓய்வூதியம் பெறுகின்றவர்கள் அப்படின்னு சொல்கிற ஏஜ் பென்ஷன் பெறுகின்ற ஒரு முக்கியமான ஒரு அங்கம் இல்லையா சமூகத்தில், அவங்க வந்து தொடர்ந்து அதாவது வேலை இல்லாமலேயே அவங்க வந்து ஏஜ் பென்ஷன் வாங்கிட்டு இருக்கிறாங்கன்னு வைங்க, எவ்வளவு நாட்கள் வந்து அவங்க வெளிநாட்டுக்குள்ள இருக்கலாம் அல்லது ஆஸ்திரேலியா விட்டு வெளியில் இருக்கலாம்?
இப்போதைய சூழ்நிலையில் அவர்கள் 6 மாத காலத்துக்கு தங்கள் நாடுகளுக்கோ வெளிநாடுகளுக்கு எங்கும் போகலாம். போயிருந்தாலும் அவர்களுடைய ஏஜ் பென்ஷன் என்றது நாங்கள் கொடுத்து கொண்டே இருப்போம். 6 மாத காலத்துக்கு அவர்கள் வெளிநாட்டிலேயே போயிருக்கலாம்.
இப்போ சில பேர் சொல்கிறாங்க 6 வாரம் வெளியில் போன உடனேயே பென்ஷனை கட் பண்ணிடுறாங்க, அதெல்லாம் உண்மை இல்லையாவோ?
அவர்கள் அந்த டிசபிலிட்டி சப்போர்ட் பென்ஷன் அல்லது இந்த கேர் அப் பென்ஷன் என்ற பென்ஷனை எடுத்து கொண்டிருப்பார்களானால் அவர்கள் 6 வாரம் மட்டுமே அவருடைய படியை பெற்றுக்கொள்ளலாம் அவர்கள் வெளிநாட்டுக்கு போயிருந்தால். ஆனால் ஏஜ் பென்ஷன், அதாவது இப்போதைய சூழ்நிலையில் 65 வயதுக்கு மேற்பட்டவர்கள் வயோதிப பென்ஷன் எடுத்துக்கொண்டிருப்பவர்கள், இப்போதே இருக்கிற சூழ்நிலையில் அவர்கள் 6 மாத காலம் வெளியிலே போனாலும் அவர்களுக்கு அந்த பென்ஷன் என்றது வழங்கப்பட்டு கொண்டே இருக்கும். இந்த வயோதிப பென்ஷன் எடுப்பவர்கள் ஆஸ்திரேலியாவில் 16 வயதிலிருந்து 65 வயது வரைக்கான இடைக்காலத்தில் 35 வருடங்கள் ஆஸ்திரேலியாவில் சேவித்திருந்தால் அவர்கள் 6 மாதத்துக்கு மேலாகவும் இங்கே பென்ஷனை பெற்றுக்கொண்டு வரலாம்.
இப்போ நீங்கள் சொல்கிற கணக்கில் இப்போ இன்னொரு கேள்வி எப்படின்னா, இப்போ ஒருத்தர் 63 வயசில் வந்திருக்கிறாருன்னு வைங்க, அவர் 2 வருஷம்தான் இங்கே இருந்துட்டு ரிட்டையர் ஆகிட்டாரு அல்லது ஏஜ் பென்ஷனுக்கு அவர் தகுதி பெறாரு இல்லையா, அவர் வந்து வெளிநாட்டில் போய் இருந்தாலும் 6 மாதம் வரைக்கும் அவர் பென்ஷன் வாங்கிட்டு இருக்கலாமா?
அவர் 6 மாதத்துக்கு பென்ஷன் வேண்டலாம், அதுக்கு பிறகு 35/2 அதாவது 15.5 அந்த ரேஷியோவில் அந்த விகிதாசாரத்தில் 2 வருடங்கள் இங்கு செலவழித்திருப்பதனால் அந்த 2 வருஷத்துக்கான பென்ஷனை அவர் வெளிநாட்டில் இன்னும் பெற்றுக்கொள்ளலாம் 6 மாதத்துக்கு அப்புறம்.
சென்ட்ரல் லிங்க் அல்லது ஹியூமன் சர்வீசஸ் டிபார்ட்மெண்ட் வந்து மல்டி கல்ச்சுரல் லிங்குவிஸ்டிக் சர்வீசஸ் வழங்குது இல்லையா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். அதை நிறைய பேருக்கு தெரியறது இல்லை, அது என்ன சேவை அப்படின்னு?
பல்கலாச்சார பல மொழிகள் பேசும் மக்களுக்காக எங்களது துணைக்கலாம் மிகவும் கடுமையாக வேலைகள் செய்கிறது. எனது தொழில் ஒரு பல கலாச்சார சேவை ஊழியர். இவர்கள் மனித சேவைகள் திணைக்கள சேவைகளை பல கலாச்சார மக்களுக்கு அறிவிப்பதுடன் ஏனைய அரசாங்க சேவைகளுடன் சேர்ந்து பல்கலாச்சார மக்களுக்கு தேவையான சேவைகளையும் வழங்குகிறார்கள். பல்கலாச்சார மக்களின் தேவைகளை அறிந்து அவைகளை மனித சேவைகள் திணைக்களத்துக்கு அறிவிக்கிறார்கள். அதோடு மனித சேவைகளின் திணைக்கழக ஊழியர்களுக்கு தேவையான மொழிபெயர்ப்பாளர்கள் அவர்களை ஒழுங்கு செய்வதுடன் பல்கலாச்சார விழிப்புணர்வை அவர்களுக்கு பயிற்சியும் அளிப்பதும் எனது கடமையாக இருக்கிறது. மனித சேவை திணைக்கழகம் அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹியூமன் சர்வீஸ் பல துரித சேவைகளை பல்கலாச்சார பன்மொழி பேசும் மக்களுக்கு வழங்கி வருகிறது. ஆங்கிலம் தெரியாத ஆஸ்திரேலியர்களுக்கு அரசாங்க சேவைகளை இலகுவாக பெற்றுக்கொள்வதற்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. மனித சேவை திணைக்களத்தில் 600க்கும் மேலான இருமொழி பேசும் ஊழியர்களும் 70 பல்கலாச்சார சேவை ஊழியர்கள் அதாவது மல்டிகல்ச்சுரல் சர்வீஸ் ஆஃபீஸரும் கலாச்சார மொழி உதவிகளை பன்மொழி பேசும் பல கலாச்சார மக்களுக்கு வழங்கி வருகிறோம். வாடிக்கையாளர்கள் 200க்கும் மேற்பட்ட மொழிகளில் இலவச மொழிபெயர்ப்பு சேவைகளை பெற்றுக்கொள்ளலாம். தேவைக்கேற்ப பல மொழிபெயர்ப்பாளர்களை அலுவலகங்களில் முழுநேர வேலை பார்க்கிறார்கள். எங்கள் வாடிக்கையாளர்கள் தமது மொழியிலே பேசுவதற்காக நாங்கள் ஒரு கால் சென்டர் வைத்திருக்கிறோம். அதனுடைய இலக்கம் 131202 அந்த கால் சென்டர் தான் சதர்ன் ஹெமிஸ்பியர்லே த பிகஸ்ட் கால் சென்டர். எங்களுக்கு அதிலே மில்லியன் கணக்கான கால்ஸ் வருகிறது. அந்த ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணால் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான உங்களை சொந்த பாஷையிலே ஹியூமன் சர்வீசஸ் பிஸ்னஸ் அதாவது சென்ட்ரலிங்க்கு தேவையான பிஸ்னஸோ மெடிக்கேர் பிஸ்னஸையோ நீங்கள் அதிலே செய்து கொள்ளலாம். அத்தோடு இணையதளத்தின் மூலம் யாவரும் சென்ட்ரலிங்க் மெடிக்கேர் சைல்ட் சப்போர்ட் ஏஜென்சி நிறுவனங்களுடன் தொடர்பு கொண்டு உங்கள் தேவைகளை அறிந்து கொள்வதுடன் உங்கள் சேவைகளையும் பெற்றுக்கொள்ளலாம். அத்தோடு மனித சேவைகள் திணைக்களம் ட்விட்டர் ஊடாக பல மொழிகளில் SBS வானொலி மனித சேவைகள் திணைக்களை வாடிக்கையாளர்களுக்கு முக்கிய செய்திகளை வழங்கி வருகிறது. அத்தோடு மின் செய்தித்தாளை பெறுவதற்கு புதிதாக குடிவந்தோர் அகதிகள் விருந்தினர் அதாவது ரெஃப்யூஜிஸ் மைக்ரன்ஸ் அண்ட் விசிட்டர்ஸ் இட்ஸ் எ நியூஸ் ஃபார் ரெஃப்யூஜிஸ் மைக்ரன்ஸ் அண்ட் விசிட்டர்ஸ் அதில் பதிவு செய்வதால் நீங்கள் இலகுவாக புதிதாக அமைக்கப்பட்டுள்ள சேவைகள் மாற்றங்கள் என்பவற்றை அறிய முடியும்.
மிக்க நன்றி வடிவேல் ஜெயக்குமார் அவர்களே, ரொம்ப தெளிவான விளக்கம். பொதுவாக இந்த சென்ட்ரலிங்கு மெடிக்கேர் இது மாதிரி விஷயங்கள் வந்து ரொம்ப குழம்புற விஷயம், குழம்பி போகிற விஷயம், அதை வந்து ரொம்ப நல்ல தமிழில் ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. மிக்க நன்றி உங்களுக்கு.
நன்றி. தேங்க்யூ.